SBS தமிழ்.
ஒருவர் வந்து பிரச்சனையை வந்து எடுத்து சொல்கிறதுனாலேயே அவர் தீர்வும் சொல்ல வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறது நியாயமானதல்ல. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எழுத்தாளர்களை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து வெளியுலகுக்கு எடுத்து வைக்கிறீங்க, பதிவு செய்கிறீங்க, அதனாலேயே நீங்கள் தீர்வையும் சொல்லிடணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தா வந்து அது நியாயம் கிடையாது. அந்த வகையில் உங்கள்கிட்ட நாங்கள் இந்த மீனவர் பிரச்சனைகளுக்கு அல்லது மீனவர்கள் சந்திக்கின்ற இந்த இன்னல்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்க விரும்பலை. ஆனால் இதுக்கு அடுத்து என்ன, அதாவது மீனவர்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது அரசு என்ன செய்ய வேண்டும், இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உங்கள் எதிர்பார்ப்பு என்னங்கிற அளவில் நீங்கள் சொல்லாமே.
ஒரு ரெண்டு மூணு குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஒரு சமூகம் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பது. இன்றைக்கு மீனவர்கள் இன்று வாழக்கூடிய நிலைக்கு யாரையும் குற்றம் சாட்ட நான் விரும்பலை, யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. அதில் குற்றம் சாட்டணும் அப்படின்னா அந்த குற்றத்தை அந்த சமூகமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமான பொறுப்பு வந்து அந்த சமூகம் தான். அந்த சமூக ஒரு குறிப்பிட்ட சமூகம் தன்னை தனிமைப்படுத்திக்காமல் சக சமூகங்களோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த இணைப்பை என்னென்ன வகையில் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்க வந்து அதை ஆலோசிக்கணும். ஒன்று வந்து அந்த சமூகத்தோடு தொடர்ந்து உரையாடுவது. இந்த உரையாடுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு கருவி தான் இந்த எழுத்து. எழுத்தின் மூலம்தான் ஒரு சமூகம் மற்ற சமூகத்தோட தொடர்ந்து உரையாட முடியும். இங்கே நான் முதல் கேள்விக்கு சொன்ன அதே பதிலை தான் நான் மீண்டும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த உரையாடல் சக சமூகத்தை குறித்த ஒரு விரிவான ஆழமான புரிதலை ஏற்படுத்தும். இந்த புரிதல் அரசுக்கு கிடைக்கும்போது அதனுடைய கொள்கைகளிலும் திட்டங்களிலும் அது வெளிப்படும். ஒரு சமூகத்தை பற்றி தெரியாமல் அதனுடைய தேவைகளை தெரிந்து கொள்ளாமல் ஒரு கொள்கையை வகுக்கும்போது அந்த கொள்கை அந்த வாழ்க்கைக்கு முரண்பாடாக தான் அமையும். ஒன்று. ரெண்டாவது, அரசியல் பங்கேற்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறான், நமக்கும் எம்எல்ஏக்கள் வேணும், எம்பிக்கள் வேணும் அப்படின்னு மீனவர்கள் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைய சூழலில், தமிழ்நாட்டு சூழலில் இவ்வளவு எண்ணிக்கை சிறுபான்மை இருக்கக்கூடிய மீனவ சமூகம் தங்களுக்கான அரசியல் பிரதிநிதிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்போ அரசியல் பங்கேற்பு என்பது பிற எண்ணிக்கை சிறுபான்மை சமூகங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களோடு தங்களை இணைத்து கொண்டு தொடர்ந்து இணைந்து ஒரு அரசியல் வெளியை நோக்கி அவர்களுடைய பயணம் தொடங்க வேண்டும். இதுதான் உடனடியாக இருக்கக்கூடிய சாத்தியப்பாடு. ஒரு காலத்தில் வந்து மீனவர்கள் திரளாக குடியிருக்கக்கூடிய பகுதியில் அவர்களுக்கு எண்ணிக்கை பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய வகையில் தொகுதிகளை மறுசீரமைக்க வேண்டும் என்று 2002 தொகுதி மறுசீரமைப்பு மசோதா வந்தபோது அங்கே வேலை செஞ்சோம். அவ்வளவு வேலை செய்து தமிழ்நாட்டு அளவில் குமரி மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் வேலை செய்து ஒரே ஒரு தொகுதி இந்த விளவங்கோடு அல்லது இதை வந்து கிள்ளியூர் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் விளவங்கோடு தொகுதியில் இருந்தவங்க இப்போ வந்து கிள்ளியூர் தொகுதியோடு இணைச்சி மீனவர்கள் நினைத்தால் தங்களுடைய ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்ப முடியுங்கிற அளவுக்கு தான் இந்த முயற்சியை வந்து செய்ய முடிஞ்சது. ஆனால் இப்போ கூட அவர்களால் ஒரு மீனவ பிரதிநிதியை சட்டசபைக்கு அனுப்ப முடிகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆக அரசியல் பங்கேற்பு என்பது ஒரு சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ ஒரு பிரதிநிதியை உருவாக்கி கொள்வது என்பதில் முடிந்து போகிற விஷயம் அல்ல. அரசியல் பங்கேற்பு என்பது தொடர்ந்த சீரான செயல்பாடுகளின் மூலம் அரசியல் புரிதலும் அரசியல் ஈடுபாடும் நாட்டின் பொது அரசியல் நீரோட்டத்தோடு தங்களை இணைத்து கொள்வதும் தான் அதற்கான ஆரம்பகட்ட வேலை. மூணாவது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் வந்து பிராமண சமூகத்தை ஒரு நல்ல முன்னுதாரணமாக இதில் நான் சொல்லுவேன். இந்த நாட்டில் 2 விழுக்காட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மீச்சிறு எண்ணிக்கை சிறுபான்மை சமூகமான பிராமண சமூகம் இன்று அரசியலில் அது என்ன மாதிரி விதத்தில் பங்கேற்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது அரசியல் இயந்திரத்தில் பங்கேற்குது, த கவர்மெண்ட் மெஷினரி. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஒரு விஷயம், அரசியல் இயந்திரத்தில் பங்கேற்பது என்பது இன்னொரு விஷயம். அரசியல் இயந்திரத்தில் பங்கேற்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமோ சட்டமோ அரசாங்கத்திலிருந்து வராது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து பங்கேற்கிறது வந்து கோட்டாப்படி இல்லை, கோட்டாவுக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம அவங்கள குற்றம் சாட்டக்கூடாது. அந்த கோட்டாவை பயன்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்ய முடியுங்கிறத பாதிக்கப்பட்ட சமூகங்கள் யோசிக்கணும். அதாவது அரசு இயந்திரத்திலையும் கொள்கை வகுக்கக்கூடிய தளங்களிலும் மீனவர்களை போன்ற புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அது எப்படி வர முடியும், ரெக்ரூட்மெண்ட்ஸ் மூலமாக தான் வர முடியும். அப்போ அதற்கான கான்ஷியஸான தொடர்ந்த தீவிரமான முன்னெடுப்புகள் அந்த சமூகத்திலிருந்து வரணும். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனோட ரொம்ப முக்கியமானது இந்த சமூகத்துக்கு இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் மெஷினரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அரசு இயந்திரத்தில் பங்கேற்பது. தலித் சமூகங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா, இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் பார்த்தோம்னா, அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து முயற்சி பண்ணி ஆண்டுதோறும் சிவில் சர்வீஸ்லேயும் டிஎன்பிஎஸ்சி போன்ற அமைப்புகள்லையும் தொடர்ந்து அந்த தேர்வுகளில் பங்கெடுத்து உள்ளே வர்றாங்க. இப்போ உதாரணமாக நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது ஒக்கிக்கு பிறகு மீனவர்களுக்கு பெருமளவிலான மரணம் கடலில் நேருவதற்கு என்னென்ன தொழில்நுட்ப காரணங்கள் இருந்தன என்பதை ஆராய்ந்து அந்த காரணங்களை எதிர்கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வகையில் வந்து ஒரு ஜிஓ 28/9/2018 வந்து தமிழ்நாடு மீன்துறை வந்து ஒரு ஜிஓ ஒரு அரசாணை போட்டாங்க. அந்த அரசாணை வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு அரசாணை. இதுவரை எத்தனையோ அரசாணைகள் அரசாங்கம் போட்டிருக்குது. ஆனால் அந்த அரசாணையை வாசிக்கும் போது மீனவர்களுடைய வாழ்க்கையை குறித்த முழுமையான புரிதல் கொண்ட ஒரு நபர் இந்த அரசாணைக்கு பின்னால் இருக்கார் அப்படிங்கிறத அந்த அரசாணையை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதாவது அங்கே என்ன சிக்கல் வரும், அந்த சிக்கலை எதிர்கொள்வதற்கு என்ன டெக்னாலஜியை கொடுக்கணும், என்ன வசதியை மீனவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது, இதுதான் கொள்கை தளங்களிலும் அரசு இயந்திரங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்பதனால கிடைக்கக்கூடிய நன்மை.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் மீனவர்களின் பிரச்சனையை பதிவு செய்து வரும் பிரபல எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான வரிதையா கான்ஸ்டன்டைன் அவர்கள்.
இப்ப வேளாண் கொள்கைகள் ஏன் விவசாயிகளுக்கு முரண்பாடாக இல்லை என்று கேட்டால், வேளாண் சமூகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து அந்த கொள்கை தளங்களில் இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம படித்து படித்து இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த பங்கேற்பு என்பது மிக மிக முக்கியமானது. அப்போது அரசாணையாகட்டும் அரசு திட்டங்களாகட்டும், இதில் வந்து போராட்டத்தினாலையும் குடிபிடிப்பதன் மூலமும் மட்டுமே நாம் உரிமைகளை பெற முடியும், ஓட்டு போடுறதோட நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கட்டத்திலிருந்து, இப்போ இந்த சுனாமி ஒக்கிங்கிற இந்த இரண்டு பேரிடர்களுக்கு பின்னான சூழ்நிலையில் வந்து நம்ம தீவிரமான அரசியல் சிந்தனைகளை அரசியல் முன்னெடுப்புகளை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமையில் வந்திருக்கிறோம். அடுத்த கட்டம் என்பது இதுதான். ஏன்னா எதிர்காலத்தில் வந்து கடற்கரையும் கடலும் மீனவர்களுக்கு இல்லை என்கிற ஒரு சிக்கல் வருது. இது பிற நிலங்களில் ஏற்படக்கூடிய அதே சிக்கல் தான். ஆனால் இந்த சிக்கலில் கடற்கரை மேலாண்மை ஒழுங்காற்று அறிவிக்கை வந்தபோதும் சரி, மீன்வள மசோதா வந்தபோதும் சரி, மீனவர்கள் அசரலை. இந்த கடலையும் கடற்கரையும் எந்த பயன் நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறான் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் வந்து கேட்டான், அவன்கிட்ட பட்டா இருக்கான்னு கேட்டான். அப்போது எந்த ஒரு வன்முறையை எந்த ஒரு மீறலை நிகழ்த்துவதாக இருந்தாலும் அதை சட்ட ரீதியாக நிகழ்த்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அரசு அதிகாரிகளால் முடியுது. ஒரு சட்டம் வந்திருக்கு, அந்த சட்டத்தை நுட்பமாக ஆராய வேண்டும், அதை படித்தறிய வேண்டும், அதில் மீனவ மக்களுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்று சொல்வதற்கு அறிவுத்திறன் கொண்ட சில பிரதிநிதிகளாவது அந்த சமூகத்திலிருந்து இருந்தால் தான் அதை படிக்க முடியும். ஒரு சட்டத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற அறிவு பத்தலை. இப்போ எந்த ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள், அந்த சமுதாயத்திலிருந்து வர்றவங்க, இந்த திட்டங்கள் போடக்கூடிய தளங்கள், பாலிசி கொள்கை வகுக்கக்கூடிய தளங்கள், அரசு இயந்திரங்கள் அந்த அடுக்குகளில் உள்ளே இருந்தால் தான் இந்த மக்களுக்கு சாதகமான அல்லது இந்த மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வராமல் பார்த்துக்க முடியும், சாதகமான விஷயங்களை வந்து கொண்டு வர முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு இடையீடு. இந்த இடையீட்டுக்கு இந்த சமூகம் தயாராகணும். ஏன்னா எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய திட்டங்களோடு அரசாங்கம் வந்து கடற்கரை அணுகுது. இனி எதிர்காலத்தில் வந்து சிறுதொழில் சார்ந்த மீன்பிடி முறை, அதாவது குடிமனை சார்ந்த மீன்பிடி முறை, ஹோம்ஸ்டெட், அதாவது எந்திரங்களுடைய உதவி இல்லாமல் அல்லது எந்திரங்களை பயன்படுத்தினாலும் இதை ஒரு தொழிலாக இல்லாமல் அவர்களுடைய பிழைப்பு முறையாக அணுகி வரக்கூடிய அந்த சமூகத்துக்கு வரக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்க கடற்கரையை விட்டும் கடலை விட்டும் விலகி போக வேண்டிய ஒரு சூழல் வருது. மாற்று வாழ்வாதார வாய்ப்புகளே வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த சமூகம் இந்த சிக்கலை எப்படி கடந்து செல்ல போகிறது, எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து மாற்றுத் தொழில்களுக்கான வாய்ப்பையும் அந்த சமூகம் வந்து ஆராயணும். விரும்புகிறவங்க வந்து மாற்றுத் தொழில்களுக்கு போகலாம் அப்படிங்கிற வாய்ப்பையும் வந்து ஆராயணும். கூடவே இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நிலங்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான அறிவு ரீதியான இடையீடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதும் காலத்தின் தேவை.
மிக்க நன்றி எழுத்தாளர் வரிதையா கான்ஸ்டன்டைன் அவர்களே. இது ஒரு அபூர்வமான நேர்முகம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு பொறுத்த அளவிற்கு ஒரு எழுத்தாளனின் வாழ்விடத்திற்கு பயணித்து அவரின் நிலப்பின்னணியோடு அவரோடு நேரடியாக உரையாடும் வாய்ப்பு மிகவும் அபூர்வமாக கிடைக்கும் என்று, அந்த வகையில் நீங்கள் வாழ்கின்ற இந்த குமரி மாவட்டத்தின் தூத்தூர் பகுதிக்கு பயணித்து உங்களை நேரடியாக சந்தித்து இப்போது உரையாடியது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. மிக்க நன்றி. உங்களது எழுத்து பணி தொடரட்டும். இந்த எழுத்து மூலம் மீனவர் வாழ்வு மேம்படும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil